தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மேல்முறையீட்டு மனுவில் ஜெயலலிதா ஏற்கனவே வந்து தனது பதிலை அளித்திருக்கும் பின்னணியில் மீண்டும் இரண்டாவது முறையாக நேற்று அவர் ஒரு பதிலை அளித்ததாக கேள்விப்படுகிறோம். எதற்காக அந்த பதில்?
இந்த மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அப்பொழுது நீதிபதிகள் ஏற்கனவே இருந்த நீதிபதிகள் பினாக்கி சந்திர கோஷ் மற்றும் ஆர் கே அகர்வால் இருந்தனர். பட் இந்த முறை புதிய தலைமை நீதிபதி பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நீதிபதிகளில் மாற்றம் ஏற்பட்டது. ஆர் கே அகர்வாலுக்கு பதிலாக அமிதா ராய் வந்திருந்தார். எனவே அந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் என்னென்ன அம்சங்கள் ஆராயப்பட வேண்டும், என்னால் இந்த வழக்கில் ஆவணங்கள் அதிகமாக இருக்கின்றன, எனவே எங்களுக்கு வசதியாக நீங்கள் இந்த வழக்கில் என்னென்ன அம்சங்கள் ஆராயப்பட வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து இஷ்யூஸ் நீங்க வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்க அப்படின்னு இந்த 8ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று கர்நாடக அரசு இந்த வழக்கில் ஆராயப்பட வேண்டிய அல்லது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய அம்சங்கள் என்னவென்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவின் அடிப்படையில் கர்நாடக அரசை ஒரு மனுதாரராக தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி அவர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பொழுது கர்நாடக அரசையும் ஒரு வாதியாக சேர்க்க தவறிவிட்டது. எனவே இந்த மேல்முறையீட்டு இது பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்திவிட்டது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கர்நாடக அரசுதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. மேலும் கர்நாடக அரசுதான் இந்த மேல்முறையீட்டையும் செய்ய வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்த நிலையில் கர்நாடக அரசை ஒரு மனதாரராக சேர்க்காமல் இந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் 3 பேரும் குற்றவாளிகளும் இது சேர்த்தது தவறு. எனவே இந்த அப்பீல் வந்து இப்ப கர்நாடகா மேல்முறையீடு செய்ய முடியும். அதனால இந்த கர்நாடக உயர் நீதிமன்றம் இந்த கணக்கில் பிழை ஏற்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு அளித்துவிட்டு கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து அவர்களுக்கு தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று தனது மனுவில் கூறப்பட்டிருந்தது. அதற்கு பதில் மனுவாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த கர்நாடகாவிற்கு இந்த மேல்முறையீடு செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அதாவது லோக்கல் ஸ்டாண்டி இல்லை. அதே போன்று திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனும் இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முகாந்திரம் இல்லை என்று தனது மனுவில் கூறியிருந்தார்.
கர்நாடக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய முடியாது என்பதற்கு அவர் குறிப்பிட்ட காரணங்கள் எதையாவது பட்டியலிட்டிருந்தாரா?
குறிப்பாக இந்த வழக்கை தமிழக DAVC அதுதான் விசாரித்தது. இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு மாற்றிய பிறகு கர்நாடக அரசு புதிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த கீழ்கோர்ட்டில் விசாரணை முடிந்த பிறகு கர்நாடகாவிற்கு இந்த மேல்முறை கர்நாடகா உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இந்த வழக்கின் எதிராக தமிழகத்திற்குள் நடந்திருந்தது. எனவே தமிழகத்திற்கு தான் முழு அதிகாரம் உள்ளது. இது மத்திய மாநில அதிகார வரம்புகளை மீறிய செயலாகும். எனவே இது கர்நாடக அரசிற்கு மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு உரிமை உள்ளதா என்பதை முதலில் தீர்மானம் செய்த வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் அந்த பதில் கூறியிருந்தார். மேலும் இது கணக்கு பிழை காரணமாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்க இயலாது. ஏனெனில் இந்த பிழை இருக்கு என்ற வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த பிழையினால் இந்த விடுதலையானது எந்த விதத்திலும் மாற்றம் ஏற்படாது என்று அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார்.
ஜெயலலிதாவினுடைய இந்த மனுவுக்கு இன்று திமுக பதில் மனுவை தாக்கல் செய்திருப்பதாக கேள்விப்படுகிறோம். திமுகவின் பதில் மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது?
திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் இந்த ஜெயலலிதாவின் வாதத்தை ஏற்க முடியாது. ஏனெனில் 2003ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த சொத்து குவிப்பு வழக்கை சென்னையில் உள்ள ஒரு நீதிபதியிடமிருந்து பெங்களூரில் உள்ள ஒரு நீதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் மாற்றுவதற்கான காரணமே நான் போட்ட இந்த மனு மீதுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் எனக்கு இந்த எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது. மேலும் இந்த வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்காக உதவுமாறு அந்த நீதிபதி எங்களுக்கு அறிவித்திருந்த உரிமையை அடுத்து அன்பழகன் சார்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கீழ்கோர்ட்டில் அவர் உதவியா இருந்தார். அதன் அடிப்படையில் தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் மற்ற மூன்று பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. எனவே தங்களை ஒரு பிரதிவாதியாக சேர்க்காமல் அவர் மேல்முறையீடு செய்தது சரி முறையான செயல்தானா என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அன்பழகன் தனது பதில் போட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில் கணக்கு பிழை காரணமாக பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளது. அவர் குறிப்பாக இந்த சொத்து அளவுக்கு அதிகமான வருமானம் சொத்து குவிப்பு என்பது 8.12% இருப்பதன் காரணமாக விடுதலை அளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த கணக்கு பிழைகளை நீக்கி பார்த்தால் இந்த சொத்து குவிப்பானது 76% அதிகமாக உள்ளது. எனவே கீழ்சொத்து அளிப்பு தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று அன்பழகன் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு வருகிறது.
அப்பொழுது என்ன நடக்கும்? அந்த விசாரணைக்கு வரும்பொழுது இந்த மூன்று பேருடைய கருத்துக்கள், அதாவது கர்நாடக அரசு, ஜெயலலிதா மற்றும் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகன் கூறியிருக்கும் இந்த எல்லாவற்றையும் தொகுத்து இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஆராய வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் என்ன என்கிற ஒரு பட்டியல் தயாரிக்கப்படும்.
முக்கிய பிரச்சனைகள் என்பதை பட்டியல் போட்டு அனைத்து வாதங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த வழக்கை இறுதி விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதாக ஏற்கனவே கூறிவிட்டார். அநேகமாக பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளோ அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள்ளோ இந்த
ஜெயலலிதா எழுப்பியிருக்கும் இந்த மத்திய மாநில அரசு உரிமைகள் சட்ட பிரிவுகள் இது குறித்து சட்ட விவகாரங்களுக்கான ஒரு செய்தியாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அந்த வாதங்கள்?
இதுவரை உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்றியுள்ளது. அந்த அவ்வாறு மாற்றும் பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தார் நியமிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் அந்த வழக்கு முடிவை ஏற்பட்டது பிறகு மேல்முறையீடு செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது இன்று வரை ஒரு சரியான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கவில்லை. எனவே இந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஆராயப்பட வேண்டிய இருக்கிறது. எனவே உச்ச நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆராய்ந்துதான் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிறது.
இது போன்ற மாற்றப்பட்ட வழக்குகளில் முடிவெடுப்பதை பொறுத்தவரை சமீபத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு வழக்குகள் இப்படி மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்று காஞ்சி சங்கராச்சாரியார் தொடர்புடைய சங்கரராமன் கொலை வழக்கு, மற்றொன்று திமுக தலைவர் மு கருணாநிதியினுடைய மகன் மு க அழகிரி மீதும் குற்றம் சாட்டப்பட்ட தா கிருஷ்ணன் கொலை வழக்கு. அந்த இரண்டு வழக்குகளின் தீர்ப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பாண்டிச்சேரி ஆந்திர அரசுகள் அதில் முடிவெடுத்தனவா அல்லது தமிழக அரசு முடிவெடுத்ததா?
அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்தவரை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் பாண்டிச்சேரி அரசை கலந்து ஆலோசித்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்தது. அதே போன்று இந்த சித்தூரில் நடைபெற்ற அழகிரியின் வழக்கானது சித்தூரில் நடைபெற்ற பொழுது ஆந்திர அரசு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமனம் செய்தது. ஆனால் அப்பொழுது அந்த ஆந்திர அரசு அட்வொகேட் ஜெனரலிடம் கருத்து தெரிவித்து இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று அட்வொகேட் ஜெனரல் கூறியதன் காரணமாக அப்பொழுது மேல்முறையீடு செய்யப்படவில்லை. ஆனால் அதிமுக பொறுப்பேற்ற பிறகு அதே வழக்கை மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்காக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. ஆனால் அது உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது காலம் தாளமாக அரசியல் காரணமாக நீங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மேல்முறையீடு செய்வீர்கள், உங்களுக்கு முதலில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஆராயவில்லை, ஏனெனில் இது 5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த க்வெஸ்சன் ஆஃப் டிலே இதை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று அவர் தள்ளுபடி செய்தார்கள். எனவே இந்த பிரச்சனை யார் மேல்முறையீடு செய்தார்கள் என்ற பிரச்சனையை இன்னும் ஆராயப்படாமலே இருந்திருக்கிறது. எனவே இந்த வழக்கில் அந்த அம்சங்கள் ஆராயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
இல்லை, சங்கரராமன் கொலை வழக்கில் பாண்டிச்சேரி அரசு தானே முடிவெடுத்தது மேல்முறையீடு தேவையில்லை.
பாண்டிச்சேரி அரசு தான் நியமனம் செய்தது.
இல்லை, மேல்முறையீடு போவதா வேண்டாமா என்கிற முடிவை
மேல்முறையீடு செய்வது பாண்டிச்சேரி அரசு தான் எதிர்த்தது. அதாவது பாண்டிச்சேரி அரசு என்ன செய்தது என்றால் அது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறது. அந்த காரணத்தினால் அப்பொழுது பாண்டிச்சேரி அரசு அட்வொகேட் அட்டார்னி ஜெனரல் மத்திய அட்டார்னி ஜெனரலிடம் கருத்து கேட்டது. இந்த கீழ்கோர்ட் அவரை விடுதலை செய்த பிறகு மேல்முறையீடு செய்யலாமா வேண்டாமா முகாந்திரம் இருக்கிறதா என்று ஒரு ஒப்பீனியன் கேட்டது. அப்போது அட்வொகேட் ஜெனரல் அந்த அட்டார்னி ஜெனரல் அவர்கள் இதுல எந்த விதமான முகாந்திரம் இல்லை, இதை மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று அவர் கருத்து கூறியதால் அந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு பாண்டிச்சேரி அரசு மேல்முறையீடு செய்யவில்லை.
அந்த இரண்டு வழக்குகளிலும் எடுக்கப்பட்ட முன்முடிவுகள் இந்த வழக்கிலும் ஒரு தாக்கத்தை செலுத்தும்னு நினைக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க?
அதுல வந்து இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணாம இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த வழக்கில் இந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு.